بسم الله الرحمن الرحيم. موضوع الخطبة أيها المؤمنون أيتها المؤمنات، أخلاق النبي صلى الله عليه وسلم. أخلاق النبي صلى الله عليه وسلم، في الخطبة الماضية تكلمنا في حسن الخلق وفضائله، واليوم سنتكلم عن أخلاق المصطفى عليه الصلاة والسلام، عن بعض أخلاقه، ونواصل الكلام في الخطبة القادمة إن شاء الله. إن الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فاتقوا الله عباد الله حق التقوى، وراقبوه في السر والنجوى. أيها المسلمون، أيها المسلمون، كرم الله بني آدم وفضلهم على كثير ممن خلق تفضيلا، واجتبى منهم من خصه بالنبوة والرسالة، واصطفى من أولئك أفضلهم نبينا محمد بن عبد الله، صفوة بني هاشم، وهاشم خيار قريش، فهو خيار من خيار اختاره الله لهذه الأمة لهدايتها إلى دين الله القويم وصراطه المستقيم. فكانت حياته عبادة وشكرا، ودعوة وحلما، وابتلاء وصبرا، تحلى فيها بخلق سام وفأل محمود، شمائله عطرة وسيرته حافلة. قال ابن القيم رحمه الله: اضطرار العباد فوق كل ضرورة إلى معرفة الرسول وما جاء به، وتصديقه فيما أخبر به، وطاعته فيما أمر. ما من خير إلا دل الأمة عليه، وما من شر إلا حذرها منه. قال عن نفسه عليه الصلاة والسلام: ما يكن عندي من خير فلن أدخره عنكم. متفق عليه. قضى قريبا من شطر زمن رسالته يدعو لأمر واحد هو أعظم أمر أمر الله به، من لم يستجب له فيه خلده الله في النار وحرم الجنة عليه. افتتح رسالته به فقام على جبل الصفاء وقال لقريش: قولوا لا إله إلا الله تفلحوا. مكث 10 سنوات في مكة لا يدعو إلى شيء سواه، ثم دعا إلى بقية الشرائع معه إلى مماته، ووعد من حقق هذا الأمر بدعوة منه مستجابة له يوم القيامة، فقال: لكل نبي دعوة مستجابة. فتعجل كل نبي دعوته، وإني اختبأت دعوتي شفاعة لأمتي، شفاعة لأمتي يوم القيامة، فهي نائلة إن شاء الله من مات من أمتي لا يشرك بالله شيئا. متفق عليه. ومن أخلاقه صلى الله عليه وسلم أنه كثير التعبد لله، قام بالطاعة والعبادة خير قيام، قدماه تتشقق من طول القيام، في ركعة واحدة قرأ البقرة وآل عمران والنساء، وكان جميل الصمت في تلاوة القرآن. قال البراء رضي الله عنه: سمعت النبي صلى الله عليه وسلم يقرأ في العشاء والتين والزيتون، فما سمعت أحدا أحسن صوتا أو قراءة منه. متفق عليه. ومن أخلاقه صلى الله عليه وسلم أنه خاشع لله، خاشع لله، يصلي وفي صدره أزيز كأزيز المرجل من البكاء، ولسانه لا يفتر عن ذكر الله، لا يفتر عن ذكر الله. قالت عائشة رضي الله عنها: كان يذكر الله على كل أحيانه. رواه مسلم. وقال ابن عمر رضي الله عنهما: إن كنا لنعد لرسول الله صلى الله عليه وسلم في المجلس الواحد 100 مرة: رب اغفر لي وتب علي، إنك أنت التواب الرحيم. ومن أخلاقه صلى الله عليه وسلم أنه يحب الصلاة، أنه يحب الصلاة ويوصي بها. قال أنس رضي الله عنه: كانت عامة وصية النبي صلى الله عليه وسلم حين موته: الصلاة وما ملكت أيمانكم. قال: حتى جعل رسول الله صلى الله عليه وسلم يغرغر بها صدره، يغرغر بها صدره، وما يكاد يفيض بها لسانه، أي ما يقدر على الإفصاح بها. رواه أحمد. وكان يحث صغار الصحابة على نوافل الصلوات. قال لابن عمر وهو فتى: نعم الرجل عبد الله لو كان يصلي من الليل. متفق عليه. يقينه بالله عظيم، واثق بأن كلام الله فيه شفاء، إذا مرض يرقي نفسه بكلام الله. قالت عائشة رضي الله عنها: كان إذا اشتكى يقرأ على نفسه بالمعوذات وينفث. متفق عليه. ومن أخلاقه صلى الله عليه وسلم أنه معظم للرسل من قبله. قال له رجل: يا خير البرية، فقال: ذاك إبراهيم. رواه مسلم. ونهى عن إطرائه وتعظيمه فقال: لا تطروني كما أطرت النصارى ابن مريم، فإنما أنا عبد، فقولوا عبد الله ورسوله. رواه البخاري. ومن أخلاقه صلى الله عليه وسلم أنه يدعو كل أحد إلى هذا الدين، يدعو كل أحد إلى هذا الدين ولو كان المدعو صغيرا. زار غلاما يهوديا مريضا فقعد عند رأسه وقال له: أسلم. فأسلم الغلام. رواه البخاري. يتواضع للصغير ويغرس في قلبه العقيدة. قال لابن عباس رضي الله عنهما: يا غلام، إني أعلمك كلمات، احفظ الله يحفظك، احفظ الله تجده تجاهك، إذا سألت فاسأل الله، وإذا استعنت فاستعن بالله. رواه الترمذي. ومن أخلاقه صلى الله عليه وسلم أنه يتلطف في تعليم صحابته ويظهر ما في قلبه من حبه لهم. أخذ بيد معاذ وقال له: والله إني لأحبك، أوصيك يا معاذ لا تدعن في دبر كل صلاة أن تقول: اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. رواه النسائي. ومن أخلاقه صلى الله عليه وسلم أنه لا يعنف ولا يتكبر، بل صدره منشرح لكل أحد. دخل رجل وهو يخطب فقال: يا رسول الله، رجل غريب جاء يسأل عن دينه لا يدري ما دينه. قال: فأقبل علي رسول الله صلى الله عليه وسلم وترك خطبته حتى انتهى إلي، فأتي بكرسي حسبت قوائمه حديدا. قال فقعد عليه رسول الله صلى الله عليه وسلم وجعل يعلمني مما علمه الله ثم أتى خطبته فأتم آخرها رواه مسلم. ومن أخلاقه صلى الله عليه وسلم أنه رفيق بالشباب، نعم رفيق بالشباب مشفق عليهم. قال مالك بن الحويرث رضي الله عنه أتينا النبي صلى الله عليه وسلم ونحن شببة متقاربون فأقمنا عنده 20 ليلة فظن أن اشتقنا أهلنا وسألنا عمن تركنا في أهلنا فأخبرناه وكان رفيقا رحيما فقال ارجعوا إلى أهليكم فعلموهم ومروهم وصلوا كما رأيتموني أصلي رواه البخاري. ومن أخلاقه صلى الله عليه وسلم أنه دمث الأخلاق، ليس بفاحش ولا متفحش في الألفاظ، وحياؤه أشد من العذراء في خدرها. عف اليد لم يضرب أحدا في حياته. قالت عائشة رضي الله عنها ما ضرب رسول الله صلى الله عليه وسلم شيئا قط بيده ولا امرأة ولا خادما إلا أن يجاهد في سبيل الله، ولم ينتقم لنفسه بل يعفو ويصفح. وإذا خير بين أمرين أخذ أيسرهما ما لم يكن إثما، فإن كان إثما كان أبعد الناس منه. ومن أخلاقه صلى الله عليه وسلم أنه طلق الوجه. قال جرير بن عبد الله رضي الله عنه ما رآني رسول الله صلى الله عليه وسلم قط إلا تبسم. فاللهم صل عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم، والحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. أما بعد، le sujet du jour traite sur le caractère du prophète sallallahu alayhi wa sallam, qui est une continuité du serment qu'on a fait il y a 2 semaines. Il y a 2 semaines, nous avons traité de la haute moralité de Husnul Khuluq et des bienfaits de la haute moralité. Aujourd'hui, on traite du caractère du meilleur des hommes, du prophète sallallahu alayhi wa sallam. Mes chers frères, remercie Allah subhanahu wa ta'ala de vous avoir compté parmi la communauté de l'homme, de la meilleure des créatures. La meilleure des créatures. Allah subhanahu wa ta'ala vous a choisi. Si vous êtes ici aujourd'hui et que d'autres ne sont pas là, c'est parce qu'Allah vous a choisi. Si vous faites partie de la communauté du prophète alayhi salat wa salam, c'est parce qu'Allah vous a choisi. Allah subhanahu wa ta'ala a fait des choix au niveau de l'humanité. Il a choisi 120 000 prophètes parmi je ne sais combien d'êtres humains. Des 120 000 prophètes, il a choisi 313 messagers. Il a décidé et choisi de nous parler de 25 messagers dans le Coran. Et d'autres, il en a gardé le secret, il ne nous a pas conté toutes les histoires. Il a décidé, il a choisi que parmi ces messagers, 5 feraient partie des messagers et des prophètes les plus éprouvés, qu'Allah subhanahu wa ta'ala a appelé Ulul Azm. Et parmi ces 5, Allah subhanahu wa ta'ala a choisi un des prophètes qui est la meilleure créature, le prophète Muhammad alayhi salatu wa salam. Il l'a choisi parmi la tribu des Banu Hashim, qui était la meilleure tribu de Quraysh. Donc il l'a choisi parmi la meilleure tribu. Donc forcément le prophète sallallahu alayhi wa sallam est le meilleur parmi les meilleurs. Le prophète sallallahu alayhi wa sallam t'a tout donné. Dans un hadith il dit: je ne refuserai jamais le bien que je détiens. Il n'a rien caché. Tout ce qu'il avait, il l'a donné à sa communauté. C'est un prophète qui a été choisi par Allah pour diriger cette communauté vers la droiture et revenir vers son créateur. Ce prophète, sallallahu alayhi wa sallam, a consacré sa vie à l'adoration et à la reconnaissance d'Allah azza wa jal. Sa vie entière, elle était basée sur la prêche, appeler les gens à l'islam et sur la clémence. Il a surmonté épreuve sur épreuve avec patience. Toute sa vie, il a fait preuve d'un comportement exemplaire. Ibn al-Qayyim, rahimahullah, place la nécessité de connaître le prophète, sallallahu alayhi wa sallam, ce qu'il a apporté, et de croire ce qu'il a dit, et de lui obéir au-dessus de tout. Le prophète, sallallahu alayhi wa sallam, a conduit la communauté vers le bien et nous a écartés et préservés de tout mal. La moitié de sa prophétie, lorsqu'il a eu la révélation, il l'a passée à prêcher pour l'unicité d'Allah Azza wa Jal. Et l'autre moitié, il a enseigné tous les autres principes et toutes les autres lois divines, toutes les autres lois de l'islam. Il a démarré sa mission en se tenant sur le mont Safa. Et il dit: dites la ilaha illallah et vous triompherez, vous réussirez. Réjouis-toi, ayyuha al-muslim, ayyatuha al-muslima, car le prophète sallallahu alayhi wa sallam t'a réservé son invocation le jour du jugement. Il dit dans un hadith: pour chaque prophète, une invocation est exaucée. Tous les prophètes se sont empressés de demander l'attribution de leurs souhaits. J'ai gardé mon invocation pour ma communauté le jour du jugement dernier. Elle sera exaucée, incha'Allah, et accordée à celui de ma communauté qui, jusqu'à sa mort, n'aura rien associé à Allah. Fahani al-lak. Le prophète sallallahu alayhi wa sallam a gardé son invocation pour toi. Tu dois t'en réjouir. C'est un honneur pour toi. Parmi les traits de caractère du prophète, il excellait et multipliait les actes d'adoration pour Allah. Il priait toutes ses nuits au point où ses chevilles enflaient. Dans une seule unité de prière, il lisait la sourate Al-Baqarah, Al-Imran et Nisa. Pour vous donner une petite idée, ça correspond quasiment à 5 jours de ce qu'on lit pendant Tarawih. C'était une unité de prière. Et pourtant, c'était le prophète à qui Allah subhanahu wa ta'ala avait pardonné les péchés passés et les péchés futurs. Il lisait le Coran mieux que tout le monde et avait une voix magnifique. Al-Bara, radiyallahu anhu, a dit: j'ai entendu le prophète sallallahu alayhi wa sallam réciter au cours de la prière de l'Isha la sourate Wattini wa Zaytoun. Je n'ai jamais entendu plus belle voix et plus belle récitation que la sienne. Parmi les traits de caractère du caractère du prophète, il était soumis et dévoué à Allah Azza wa Jal. Lorsqu'il priait, il pleurait du plus profond de son intérieur. Le son de ses larmes sortait de sa poitrine qui sifflait semblable au bruit d'une marmite en cuisson. Il ne cessait d'invoquer Allah Azza wa Jal. Aïcha radiallahu anha dit à son sujet qu'il invoquait Allah tout le temps. Ibn Umar rapporte qu'au cours d'une seule assise, le prophète sallallahu alayhi wa sallam répétait 100 fois: ô Allah, pardonne-moi et absous-moi de tout péché, tu es certes le grand accueillant au repentir, très miséricordieux. Parmi les traits du caractère du prophète, il aimait la prière et recommandait la prière. Anas radiallahu anhu a dit que la principale recommandation du prophète sallallahu alayhi wa sallam au moment de mourir, c'était la prière et ceux dont vous avez la possession. Au point où, lorsqu'il agonisait, il n'arrivait plus à prononcer cette parole. Et cette recommandation sortait de sa poitrine. Elle sortait de sa poitrine, c'est-à-dire quelqu'un qui n'arrive plus à parler avec sa bouche. Des fois, à l'intérieur, on essaye de décrypter un petit peu ce qu'il dit, et c'était le cas lorsque le prophète agonisait. Il recommandait la prière. Le prophète sallallahu alayhi wa sallam incitait les jeunes compagnons aux prières surrégatoires. Il dit à Ibn Umar, alors qu'il n'était encore qu'un jeune adolescent, « Quel homme ce Abdullah s'il priait la nuit ?» Ça rejoint aussi la khutbah que vous avez entendue, d'autres sermons que vous avez pu entendre la semaine dernière par exemple, où on expliquait comment parler aux jeunes, aux enfants. Là, le prophète sallallahu alayhi wa sallam, quand il dit à Ibn Umar, Ni'mal rajul, il emploie un terme pour lui dire quel homme. Alors c'était qu'un jeune adolescent. Il l'a appelé quel homme. Sur Abdullah s'il priait la nuit. Son fils y rapporte que depuis ce jour-là, il n'a jamais délaissé la prière nocturne. Jamais. Juste pour cette petite parole où le prophète lui a dit Ni'mal rajul, ça l'a honoré. C'est comme ça qu'on honore les jeunes et les enfants aussi. C'est une façon de nous apprendre à parler aux enfants. Parmi les traits de caractère, sa foi en Allah et son attachement au divin étaient sacrés. Il avait la certitude que la parole d'Allah Azza wa Jal guérissait. Il se soignait avec le Coran en étant malade. Aïcha, radiyallahu anha, raconte que lorsque le prophète sallallahu alayhi wa sallam se plaignait de douleur, il lisait sur lui-même les sourates protectrices, puis soufflait dans ses mains pour se passer les mains dessus. Il respectait tous les prophètes et messagers qui l'ont précédé. Un jour, un homme l'interpella et lui dit « Oh, la meilleure des créatures !» Il répondit humblement, avec humilité, « Ça, c'est Ibrahim. » Le prophète, sallallahu alayhi wa sallam, a interdit aux gens de l'adorer ou le vénérer. Et il dit « Ne me vénérez pas comme l'ont fait les chrétiens à l'égard de Isa ibn Maryam, car je suis un serviteur. Dites donc, serviteur d'Allah et son messager. » Parmi les traits du caractère du prophète, il ne faisait pas de différence. Il appelait tout le monde à l'islam, même les plus jeunes. Il a visité, et cette histoire est très connue, il a visité un jeune, un enfant juif qui était malade. Et lorsqu'il l'a visité, il s'est mis auprès de lui, à son chevet, et lui a demandé de se convertir, de croire en Allah. Et l'enfant s'est converti. Il ne faisait pas de différence. Il était humble et donnait de l'importance aux enfants, aux adolescents, aux jeunes, pour forger leur foi à Allah Azza wa Jal. Il dit un jour à Ibn Abbas, radiallahu anhuma, « Ô jeune garçon, je vais t'enseigner certaines paroles. » Encore une fois, dans le hadith, il ne lui a pas tout de suite enseigné, il lui a dit « Ya Ghulam ». C'est une phrase d'accroche, une façon de parler aux gens pour avoir leur attention, même aux enfants. « Ô jeune garçon, je vais t'enseigner certaines paroles. Préserve les limites imposées par Allah, Allah te préservera. Préserve ses limites et tu trouveras Allah face à toi. Lorsque tu demandes quoi que ce soit, demande à Allah Azza wa Jal. Lorsque tu cherches de l'aide, demande-la à Allah Azza wa Jal. » Il faisait preuve de douceur lorsqu'il éduquait ses compagnons, au point où il leur déclarait son amour. Un jour, il prit la main de Mu'ad et lui dit « Par Allah, vraiment, je t'aime. » Donc avant de lui parler, encore une fois, quand il a parlé à Mu'ad, il lui a dit « Par Allah, wallahi inni la uhibbuk. Par Allah, vraiment, je t'aime. Je te recommande, ô Mu'ad, de ne jamais omettre de dire, au terme de chaque prière, ô Allah, aide-moi à me souvenir de toi, à te remercier et à t'adorer de la plus belle des façons. » Cette invocation aujourd'hui, alhamdoulilah, elle est dite par tous les musulmans après chaque prière, parce que Mu'ad, il l'a retenu. Et s'il l'a retenu, c'est parce que le prophète sallallahu alayhi wa sallam a attiré son attention par des belles paroles. Le prophète ne faisait jamais preuve d'orgueil. C'était un homme humble, ouvert et conciliant. Un jour, alors qu'il faisait un sermon, un homme entre et l'interpella. « Ô messager d'Allah, sallallahu alayhi wa sallam, un étranger est venu te questionner pour apprendre sa religion qu'il ne connaît pas. » Le prophète, sallallahu alayhi wa sallam, l'a reçu et a suspendu son sermon. On lui apporta alors une chaise sur laquelle il s'asseya et il enseigna ce qu'Allah lui a enseigné. Une fois l'entretien terminé, il reprit son sermon et le clôtura. Parmi les traits de caractère du prophète sallallahu alayhi wa sallam, il faisait preuve de miséricorde envers les jeunes et répondait à leurs désirs. Malik ibn al-Huwayrith radiallahu anhu rapporte: nous étions un groupe de jeunes gens sensiblement du même âge et nous allâmes trouver le prophète sallallahu alayhi wa sallam. Nous demeurâmes chez lui pendant 20 jours. Le prophète, qui était clément et doux, pensa que nous avions envie de revoir nos familles et nous avions laissé, et nous répondîmes à ces questions. Il nous dit alors: retournez et demeurez auprès des vôtres, enseignez-leur et ordonnez-leur l'obéissance à Allah Azza wa Jal, priez comme vous m'avez vu prier. Quelle douceur avait ton prophète alayhi salatu wa salam, akhil muslim. Jamais il ne prononçait une vulgarité, une insulte. Jamais une insulte ne sortait de sa bouche. Pas de violence. Il était pudique. Aisha radiallahu anha dit: le prophète sallallahu alayhi wa sallam n'a jamais frappé quiconque de ses mains, ni femme ni domestique, à moins qu'il s'agisse d'un coup sur le sentier d'Allah Azza wa Jal. Il ne faisait jamais preuve de rancœur, bien au contraire. Il était pardonneur et il savait oublier et effacer certaines erreurs. Lorsqu'il était confronté à une situation et qu'il devait faire un choix, il optait pour la simplicité, à condition que ce soit un bien, car il s'écartait le plus loin possible du mal. Il avait enfin le visage radieux et il était souriant. Un sahabi, Jarir ibn Abdillah, rapporte que jamais le prophète sallallahu alayhi wa sallam ne l'a croisé sans lui sourire. Allahumma ja'alna min alladhina yastami'una al-qawla fayattabi'una ahsana. أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب. اللهم اجعلنا من الذين يستمعون القول فيتبعون أحسنه. أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب. اللهم اجعل مقامنا في هذا البلد لنشر أخلاق رسول الله صلى الله عليه وسلم. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا، وكره إلينا الكفر والفسوق والعصيان، وكره إلينا الكفر والفسوق والعصيان، واجعلنا من الراشدين يا رب العالمين. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها، ومن دعوة لا يستجاب لها. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد في الأولين وفي الآخرين وفي الملأ الأعلى إلى يوم الدين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، واشكروه على نعمه يزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.
يا الله أكبر، الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمد رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله.
الله يبارك فيكم. واحد المرأة مريضة، كذلك واحد السيد مريض، كذلك اللهم اشفهما، اللهم رب الناس ادعي الناس، واشف انت الشافي، واشف انت الشافي، واشف انت الشافي، لا شفاء الا شفاءك، شفاء لا يغادر سقما. نسال الله العظيم رب العرش العظيم ان يشفيهما. كذلك احد البنت، واحد البنت كتطلب من الله أن يوفقها لما يحبه ويرضاه. داك الشيء كتمنى في النية ديالها من الخير اللهم أوصلها إليه. والحمد لله رب العالمين.
استووا أقيموا صفوفكم واعتدلوا وسدوا الخلل. تراصوا واعتدلوا فإن تسوية الصفوف من تمام الصلاة. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
آمين.
لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم ملك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
آمين.
لقد كان لكم فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر ومن يتول فإن الله هو الغني الحميد عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة والله قدير والله غفور رحيم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.